இந்த இரண்டாவது திருமுறையிலேயே தான் இந்த கோடரு திருப்பதிகம் இருக்கிறது அல்லவா? ஆமா, கோடரு திருப்பதிகம் சைவர்களினாலே பொன் போல எண்ணப்படுகிறது. பொண்ணுக்கு கூட ஒரு மதிப்பு குறையலாம், இந்த பதிகத்துக்கு அவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார்கள். ஐயா மதிப்பு வைத்திருந்தார்கள், அத பிராக்டிக்கல் ஒர்க்ல வல்ல. தமிழர்கள் கொஞ்சம் பின்வாங்கி விட்டார்கள். கொஞ்சம் பின்வாங்கின உன்னதான் நவக்கிரக வழிபாடு அப்படி என்பதெல்லாம் வந்து பூந்துடுத்து. எந்த விதமான துன்பம் வந்தாலும் நவக்கிரக வழிபாடு அது இது செய்தால் சரியா போயிடும் சொல்லிவிட்டு வேற்று மொழியாளர்கள் பூட்டி விட்டு விட்டார்கள். ஆனா திருஞான சம்பந்தருடைய வரலாறு படி என்ன சொல்லுகிறார் சுவாமி? திருஞான சம்பந்தர் திருமறைக்காட்டில் தங்கியிருந்தார் இல்லையா? திருமறைக்காடு என்பது தூய தமிழ். வடமொழியாளர்கள் வந்து அந்த வேதாரண்யம் ஒன்று மாத்தி விட்டார்கள். ஆமா, நான் தமிழ் மொழி ஆராய்ச்சின்னு ஒரு நூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற வேலையில அந்த வேலையை நான் செய்ய தவறதே இல்லை. நான் அந்த ரிக்கார்டு போக்குவரத்து கச்சேரி சரி அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது இடைநடுவில் இதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேவை நமக்கு, நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமறைக்காடுன்னு தான் தமிழ்ல இருந்திருக்கு, தேவாரம் பூரா மறைக்காடு என்றே வருகிறது. ஆமா, வடமொழியாளர்கள் பூந்துதான் அதை வேதாரண்யம்னு ஆக்கிப்பட்டார்கள். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையாது? ஆமா, வடமொழி வெறுப்புல சொல்ல நீங்க எண்ணி விடாதீர்கள் தயவு செய்து. ஆமா, திருமறைக்காட்டுல தங்கியிருந்தாங்க. மதுரையில தான் இந்த சமணர்களுடைய கூட்டம் நிறைய இருந்தது. பாண்டிய மன்னனே அவர்கள் ஆட்கொண்டு விட்டார்கள். கோயில் மூடப்பட்டது. சில வேளையில கோயில் திறந்தார்கள் மதுரையில. யாருக்காக? மங்கையர்கரசியாருக்காகவும் குரச்சிரையாருக்காகவும் தான். இவங்க ரெண்டு பேர்கள் தான் சைவ சமயத்தில் இருந்தார்கள். கூன் பாண்டியனுக்கு மாறன் என்று பேர். அவன் கூனன், அவனுக்கு கூன் பாண்டியன் என்று பேர். திருஞான சம்பந்தர் தேவாரம் தான் அவனை நெடுமாறனாக ஆக்கியது. வேந்தனும் ஓங்குகன்னு சொன்னாரு, நிமிர்ந்து நின்றுட்டான் இல்லையா? திருஞான சம்பந்தர் பிறவி கூனனாக இருந்த பாண்டியனை நெடுமாறனாக ஆக்கியது தேவாரம். நம்மளையும் அது ஆக்கும் இல்லையா? ஆமா, நிச்சயம். ஆக பாண்டியன் போறதில்ல. இந்த ரெண்டு பேருக்காகத்தான் கோயில் இருந்தது. இந்த சைவ சமயம் எப்ப தழைக்கும் அவங்க ரெண்டு பேரும் எண்ணினார்கள். திருஞான சம்பந்தர் வேதாரண்யத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சு தக்கவர்களை அரபிச்சு இங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க. திருநாவுக்கரசரும் ரெண்டு பேரும் இருந்தாங்க இல்லையா? ஆமா, அப்போ சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்கு போகணும்னு நினைக்கிறார் திருஞான சம்பந்தர் மதுரை. ஆமா, மதுரை என்பது காரண பேர். ஆலவாய்தா தூய தமிழ். அதை விட இன்னும் முன்ன போனா கடம்பவனம் என்றுதான் அதற்கு பேர். மீனாட்சி அம்மை இரட்டமணி மாலைன்னு ஒரு நூல் கும்பரகுருபர் செய்தது. கடம்பவனவல்லி அப்படின்னே பாட்டை தொடங்குறார் அவர். கடம்பவனவல்லி செல்வ கற்பூரவல்லி மடந்தை அபிடேகவல்லி நெடுந்தகையை ஆட்டுவிப்பாள் ஆடல் இவற்கு ஆடல் வேறில்லை எம்பை பாட்டுவிப்பதும் கேட்பதும் என்பது அந்த பாடல். ஆக கடம்பவனம் என்றுதான் அதற்கு பேர். கடம்ப ஆலவாய் என்பதும் மதுரை என்பதும் முக்கூடல் என்பதும் நான்மாடக்கூடல். நான்மாடக்கூடல் என்பதும் காரண பேர் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் அந்த விரிவுரைக்கு நாம் இப்ப போக தயாரா இல்லை. ஆக மதுரைக்கு போக நினைக்கிறார் திருநாவுக்கரசர். சமணர்களுடைய தீமைக்கு ஆட்பட்டவர் இல்லையா? ஆமா, சுண்ணாம்பு கலவையில தூக்கி போட்டா அவரை, பாய்சனை கொடுத்தான், யானையை விட்டு இடர செய்தான். இதெல்லாம் அவர் சாகலன்னு சொன்னா கடைசியாக கல்லுல கட்டி போட்டான். இத்தனையும் தாங்கி கொண்டு இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தார் நாவுக்கரசர். இவ்வளவு துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டு இந்த சைவ சமயத்தை காப்பாற்றி விட்டார் சுவாமி. அவர் பாடின தேவாரம் இருக்கு நமக்காக. இல்லையா? நம்ம பாட்டனார் எழுதி வைத்த தேவாரம் நம்மகிட்ட இருக்கு, நம்ம மறக்க கூடாது. எவ்வளவு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இந்த பாடல்களை பாடி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் இல்லையா. நம்ம என்ன வேண்டிய ஒன்று, நாம வீடு மாத்திரம் நமக்கு சொத்து அல்ல, நம்ம வீட்டில் இருக்க பேங்க்ல இருக்கிற பணம் நமக்கு சொத்து அல்ல, தேவாரம் நம்ம சொத்து என்று நாம எண்ணிவிட வேணும். ஆக இவர் மதுரைக்கு போக நினைக்கிறார். நாவுக்கரசர் சொன்னாராம், நாடும் கோளும் சரியாக இல்லை, சுவாமி இப்ப எழுந்திரட வேண்டாங்க அப்படின்னு. உடனே திருஞான சம்பந்தர் சொல்லிட்டாரு, நாளும் கோளும் சிவனடியார்களுக்கு ஒன்னும் செய்யாது, இல்ல இல்ல கோயில்ல போய் நவக்கிரகத்தை அபிஷேகம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு அவர் சொல்லல. அதுக்கு கோளறு திருப்பதிகம்னு பேர், கோள் குற்றம் அரு அறுக்கின்ற திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை சொன்னாலுமே கோள் அருந்து விடும். சிவனை நினைத்து கொண்டு இந்த பதிகத்தை சொல்லி விடணும், இல்லைன்னா சிவ வழிபாடு செய்தாட்டம் போர்மானது என்பதுதான் அந்த பதிகத்தின் கருத்து. தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாதரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே பூந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனிபாம்பிரண்டு உடனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அவன் என் உள்ளத்தில் இருக்கிறான், இந்த கோள்கள் எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு 70 வயசு கிழவனட்டு 5 வயசு குழந்தை 10 வயசு குழந்தை சொல்லு. திருநாவுக்கரசர் எந்த நிலையில் இருந்திருப்பார்னு எண்ணி பாருங்க இல்லையா. நம்ம பையன் நமக்கு புத்தி சொல்றான்னு சொன்னா சின்ன பையலேன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஓஹோ, நம்ம பையனுக்கு இப்படி அறிவு வளர்ந்து விட்டதா அப்படின்னு நாம எண்ணிக்கணும் இல்லையா. ஆமா, ஆக இவர் சாமி இந்த இப்படி ஒரு பதியமே சொல்றார், என்போடு கும்பிடாமை. இந்த முதல் 2 வரியிலேயும் ஒவ்வொரு பாட்டிலையும் முதல் 2 வரியிலேயும் அந்த சிவ பரத்துவம் சொல்லப்படுகிறது, சிவன் இப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்லப்படுகிறது. என்போடு கும்பிடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என்னுடமே புகுந்ததனால் 9 ஒன்றொடேடு 18 உடர் உடனாய நாட்கள் அவிதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. சாமி முதல் பாட்டுல இந்த 9 கிரகத்தையும் சொல்லிவிட்டார், அடுத்த பாட்டுல 27 நட்சத்திரமும் 14 திதியும் 15 அல்ல, அந்த முழுமையான நாளை விட்டுருக்கார் சாமி. எது அமாவாசையையும் பௌர்ணமியும் விட்டுட்டு பாக்கி 14 ஆக்கி 27 10 37 4 41 ஒரு கணக்கு சொல்லிவிட்டார். 9 ஒன்றொடேழு கூட்டினா 41 வரும். 9 ஒன்றொடேழு 18 உடரும் உடனாய நாட்கள விதம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இப்ப கூட பாத்தீங்கன்னா பரணி கிருத்தியிலே எங்கேயும் புறப்படாதே அப்படிமா, ராவு காலம் புறப்படாதேம்மா. ஐயா தயவு செய்து நான் ஒரு என்னுடைய சொந்த கருத்தை சொல்றேன், நான் ராவு காலம் யமகண்டம் பார்க்கறதே கிடையாது, பரணி கிருத்தின்னு பார்க்கறதே கிடையாது. போகணுமா? இந்த நேரத்துக்கு போகணுமா? காலையில 9 மணிக்கு இந்த நேரத்துக்கு போகணுமா? திங்கக்கிழமையா இருந்தாலும் 7.5 மணிக்கு புறப்பட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன். வெயிறு தோழி பங்கனை சொல்லிவிட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் பாட்டு வீட்டை விட்டு புறப்பட்டேன்னா வெயிறு தோழி பங்கன் சொல்லாம நான் போறதே கிடையாது. ஏன்? திருஞான சம்பந்தர் சொல்லிட்டு தான் மதுரைக்கு போனார். அவர் காலத்துல இவ்வளவு பஸ்ஸும் இவ்வளவு ஸ்கூட்டரும் இவ்வளவு லாரிகளும் கிடையாது. கண்ண மூடினா லாரிகளும் அதுவும் இல்லையா. ஆமா, இப்பதான் இந்த பதியத்தை நாம நன்றாக ஓத வேண்டிய நாள் என்று நான் எண்ணிக்கொள்ளுகிறேன். அதனால நான் வீட்டை விட்டு புறப்பட்டேன்னா இந்த பதிய சொல்லாம புறப்படவே மாட்டேன் கிடையாது. திருஞான சம்பந்தர் அப்படித்தான் போனார். அந்த வழியில வந்த நான் திருஞான சம்பந்தர் பரம்பரையில் தான் உபதேசம் கேட்டுக்கிட்டேன். மதுரை மடத்துல எனக்கு 4 பேரையும் நான் துதிப்பேன். ஆனா திருஞான சம்பந்தர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு எனக்கு. காரணம், இந்த சமுதாயத்தை வாழ வைத்தவர் அவர். அவரை யாரும் டச் பண்ண முடியலையே, தொட முடியல அவரை. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டார் அவர். அதனாலதான் நம்பியாண்டார் நம்பி அவரை தலையில தூக்கி வச்சார். எடுத்த
எத்தனை திருஞான சம்பந்தர் தான் வச்சார் அவர். ஆமா நிச்சயமாக நீ எண்ணிக்கொள்ளுங்க. அதுக்காக நாலு பேர்ல தாரதமியம் பாக்குறதுங்கிறது தப்புதான் என்றாலும் ஏதேனும் அதுல ஒருத்தரை நம்ம பெரியவரா வைக்கணும் இல்ல. திருஞான சம்பந்தர்தான் பெரியவர்களா வைத்தார்கள். அதனால ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டு உடனாய நாட்களை விதம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மையவே உருவடர் பவளமே நீ ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடுமேல் முருகலர் கொன்றே திங்கள் முடிமேல் அணிந்து என்னுளமே புகுந்தனால் திருமகள் கலையதூர்தி சயமாது பூமி திசை தெய்வமான பலமும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மையவே. சுவாமி என்ன பண்றார், செல்வமும் ஒருத்தனுக்கு துன்பத்தை விளைக்கும் தான், மிகுதியான கல்வியும் துன்பத்தை விளைக்கக்கூடியதுதான் அப்படின்னு கருதி இருக்கிறார். ஆமா நிறைய செல்வம் இருந்தால் பெரிய தொந்தரவு. ஆமா அத ஒரு மேல்நாட்டம் எழுதி வச்சான், கொஞ்சம் செல்வம் இருந்தா அது உன்னை காப்பாற்றும், நிறைய செல்வம் இருந்தா நீ அதை காப்பாற்றணும்டான் இல்லையா. ஆமா நிறைய செல்வம் உடையவன் மன அமைதியாக வாழ முடியாது. ஆமா நல்ல, அதனால செல்வம் வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன் நினைக்காதீங்க. நான் பணப்பைய பத்திரமா தான் மடியில் வச்சிருக்கேன் இல்லையா, அது வேண்டியதுதான், அதுவே கதி என்று இருக்காது. அதே போல் கல்வியும் வேண்டியதுதான், கல்வியே கதி என்று கடந்து விடாது என்பதுதான். அதனால்தான் சுவாமி திருமகள் கலையதூர்தி சயமாது பூமி திசை தெய்வமான பலமும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதுருதன் மங்கையோடு வட ஆளிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என்னுளமே புகுந்ததனால் கொதியூறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அவா இல்லையா. ஆமா இந்த ஒவ்வொரு பதிகத்திலேயும் முதல் பாட்டுல முதல் ரெண்டு வரி சிவ பரத்துவம் சொல்லுவார், பின்னால ரெண்டு வரியில எந்தெந்த வழியில எல்லாம் உனக்கு தீமை வரும் சிவனை நினைத்து விடு உணர்வோடும் ஒரு முடியும் மிகையான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே வாழ்வரி அதனதாடை வரிகோவனத்தர் மடபாதனோடு உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என்னுடமே புகுந்ததனால் கோடரி உழுவையோடு கொலையானே கேடல் கொடுநாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே செப்பிள முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வனடைவார் ஒப்புள மதியும் அப்பும் முடிவேல் அணிந்து என்னுளமே புகுந்ததனால் வெப்படு குளிரும் பாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நெளிய அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே வேள்பட விழி செய்தன்று விடை மேலிருந்து மடபாகனோடு உடனாய் வான்மதி வன்னி கொன்றே மர சூடி வந்து என்னுளமே புகுந்ததனால் ஏழ்கடல் சூடிலங்கை அரையன்றனோடும் இடரான வந்து நெளிய ஆள்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே பல பல விடமாகும் பரன் நாரிபாகம் பசுமேறு மங்கள் பரமன் சரமகளோடு இருக்கு முடிவேல் அணிந்து என்னுளமே புகுந்ததனால் மரன் செயோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலமும் அலை கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தனர் குழந்தையோடு விசையற்கு நல்க குணமாய வேட விகிதம் மத்தமும் மதியம் நாகம் முடிவே அணிந்து என்னுளமே புகுந்ததனால் புத்தரோடு அவனை வாதில் அழிவிக்கும் அண்ணன் அக்பே சொல்லிட்டார். அவர் மதுரையில போய்தான் இவர் இந்த சைவ சமயத்தை நிலைநாட்டினார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தருடைய அவதார நோக்கமே சைவ சமயத்தை வாழ வைக்கத்தான் அல்லவா. ஆமா அதை அது அங்க போய்தான் அது நடக்குது. இப்பவே சொல்லிவிடுறாரு மரக்காட்டிலேயே புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த திருநீறு அவர்களை வென்றுவிடும் அப்படின்னு எழுதிவிட்டார். முற்றறி உடையவர்கள் பெரியவர்களுக்கு பின்னால வர்றது முன்னையே தெரியும். டே பையா நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு தகப்பன் சொன்னா பின்னால வர்றத அவன் எண்ணி இருக்கிறான் அர்த்தம், பையன் எண்ணல் என்ன அர்த்தம் இல்லையா. ஆமா அப்படி முற்றறி உடைய திருஞான சம்பந்தர் அப்பவே சொல்லிவிட்டாரு திருநீறு செம்மை திடமே அப்படின்னு. புத்தருள் அவனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமே
இது முதல் தடவையா சொல்றார். ஆலவாய்க்கு போன உடனே ஒரு பதியம் சொல்றார், தேரமன் சற்ற வீரன் என்பரேன்னு முடிக்கிறார். ஆலவாய்க்கு போன உடனே நேர கோயிலுக்கு தான் போவாங்க. அவங்கெல்லாம் ஒரு ஊருக்கு போனாங்கன்னா நேர கோயிலுக்கு தான் போவாங்க. நாம என்ன பண்ணுவோம், ஒரு ஊருக்கு போனா ஹோட்டலுக்கு போயிட்டு அப்புறம் தங்கி இங்கிட்டு அப்புறமா தான் கோயிலுக்கு போவோம். அவர்கள் அப்படி நினைக்கிறது இல்ல. திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசரோ சுந்தரரோ மாணிக்க வாசகரோ ஒரு கேத்திரத்துக்கு போனாங்கன்னா கேத்திரத்தை கும்பிட்டு விட்டு வீதிய வளம் வந்து விட்டு திருநாவுக்கரன் வீதி அங்க பிரதட்சணமே பண்ணிருக்கிறார் சுவாமி. ஆமா, எத்தனையோ ஊர்ல வீதி எல்லாம் புரண்டார் என்றே பெரிய புராணத்துல வருகிறது இல்லையா. ஆமா, நேர போன போட சொல்றாரு, தேரமன் செற்ற வீரன் என்பரேன் பாடி வைக்கிறார் திருஞான சம்பந்தர். பின்னால வரப்போறது அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கிறது என்பதை நாம எண்ணிக்கொள்ளும். தேனவர் புழில் குழாலை விளை சென்ன துண்ணி வளசம்புனங்கும் நிகழ நான்முகநாதியாய பிரமாபுரத்து மறை ஞான ஞான முனிவன் தானூறு கோடும் நாடும் அடியாறு வந்து நலியாத வண்ணம் உரை செய். அடியார்களுக்கு இந்த நாள் கோள் எதுவும் வராத துன்பம் வராம இருக்கட்டும்னு இந்த திருப்பதியத்தை நான் பாடினேன். இதை படிக்கிறவர்கள் இதனை பாடுகிறவர்கள் ஆன சொன்மாலையோடும் அடியார்கள் வானில் அரசால் வரானே நமதே அவனு முடிகிறார். ஆமா, தேவலோகத்தையும் ஆளக்கூடிய தகுதி இவனுக்கு வரும் இந்த பதியத்தை ஓதினார் என்று சொல்லுகிறார் சுவாமி. நிச்சயமா அவர் பதியத்தை ஓதுகிறவனுக்கு அந்த அந்த பதவி கிடைக்கும். ஆமா என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். நாம நம்பினாத்தான் நடராஜா, இல்லட்ட கல்லுதான் இல்லையா. ஆமா என்பதை நாம எண்ணிக்கொள்ளுங்கள். அற்புதமான திருப்பதிகம். நான் இந்த பதியத்தை இன்னைக்கு மூணு தடவை சொல்லிவிட்டேன், இது நாலாவது தடவை. ஏன், நான் அந்த வழியில வந்தவன், நானே அதுல நம்பிக்கை காட்டலன்னு சொன்னா பிற வேற ஒருத்தர் நம்பிக்கை காட்ட முடியுமோ? என்னுடைய பர்சனலுக்கு நான் சொல்லிக்கிட்டாத்தான் நான் தேவாரம் ஓதுவார்னு பேர் இல்லையா. இல்லன்னா நான் ஓதுவாராக இருக்க முடியாது. நீ ஏதோ காசுக்கு மாத்தான் ரெண்டு பதியத்தை பாடிவிட்டு அப்ப கூலிக்கு மாரடிக்கிறவன் ஆயிடும் இல்லையா. ஆமா, அப்படி இருக்க நான் தயாராக இல்லை. தேவாரம் எனக்கு சொந்தம், என்னுடைய சொத்து. ஆமா, ஆனால நான் தினந்தோறும் ஓத வேண்டியது என்னுடைய கடமை. ஐயா, உனக்கு இந்த புத்தி எப்ப வந்தது? 1942 வந்ததா? நான் தேவாரம் படிக்கும் போதே எனக்கு வந்ததா? ஐயா, படிக்கும் போது வர முடியுமா? ஓத ஓதத்தான் அதுல ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இருக்கான்னு சொன்னா கல்யாணம் பண்ணிட்டு என்னைக்கு அவளுக்கு குடும்பத்துல குடும்பத்துல இருக்கிற நன்மை தீமை அத்தனையும் தெரிஞ்சிருக்க முடியுமா? முடியாது தானே. அனுபவிக்க அனுபவிக்கத்தானே தெரிய முடியும். அதே மாதிரிதான் நானும் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அதுல இருந்து நான் தவறுவதே கிடையாது. முடிந்த வரலையே 100க்கு 100 மார்க் போய்விடுவேன் அதுல. ஆமா என்பதை என்ன அப்படி சொன்னாத்தான் ஓஹோ இப்படியும் உண்டு போலும் அப்படின்னு நீங்கள் அந்த வழியில இருப்பீங்க. உங்களை நான் தவறா சொல்ல எண்ணிவிட்டு என்ன விட நீங்க தான் கட்டிக்காரங்க. எங்க வாத்தியார் சொல்லுவார், நீதான் தேவாரத்தை நல்லா பாடுறன்னு எண்ணி விடாத, கேட்கிறவன் உன்ன விட கட்டிக்காரண்டா அப்படிம்பாரு. ஆமா, எங்க வாத்தியார் சொன்ன வழி. ஆனதுனால நான் அப்படி சொன்னாத்தான் ஓஹோ சரி, அப்ப நாம எண்ணி இருப்பதும் இவர் சொல்லுவதும் சரியாக இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுவதற்கு வாய்ப்பு என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நான் இந்த தமிழர் நூல் என்பதை படித்துக் கொண்டிருக்கிறேன். அதுல இந்த பேரெல்லாம் இப்படி வடமொழியாக மாற்றி இருப்பதை ஏண்டா அப்படி மாத்தினார்கள் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தது உண்டு. அதை படிச்சு பார்த்தா நமது முன்னோர்களும் இப்படி எழுதி இருக்கிறார்கள். மு அருணாச்சலம்னு ஒருத்தர், மரமடியாடிகள், சூரிய நாராயண சாஸ்திரி, அவர்கள்லாம் எழுதிய தொகுப்பு நூல் ஒன்னு என்னைய கையில கிடைச்சது. நூல் கையில கிடைச்சதுன்னு சொன்னா விடமாட்டேன், மூச்சு விடாம படிச்சு விடுவேன். ஏன், அறிவு தேவை இல்லவா? நான் எதை பாடுறேன்னு சொன்னா அந்த பாட்டோட சரியா போடும், ரெண்டு ராகத்தோட சரி, ரெண்டு தாளத்தோட சரி போயிடும் இல்லையா. ஆமா, சைவ சமயத்தை பத்தி நூல் கிடைச்சதுன்னா விடவே மாட்டேன், மணிக்கணக்கில் உட்கார்ந்து படிச்சு விடுவேன். அதனாலதான் என் வீட்டுல கிட்டத்தட்ட 2 லாரி புஸ்தகம் வச்சிருக்கேன். அவ்வளவும் படித்ததே
படிக்காமல ஒரு நூலை உள்ள தூக்கி போடவே மாட்டேனாம். அப்படி இந்த முதல் திருமுறையில திருநாரையூர், உங்களுக்கு தெரியும் திருநாரையூர்ல பொல்லா பிள்ளையார் என்று ஒண்ணு இருக்கிறது இல்லையா, அது பொல்லா பிள்ளையார். பொல்லாதன்னா ஒளியினால செதுக்கப்படாமல் தானே தோன்றிய பிள்ளையார், அதற்கு பேர். யாரோ பொல்லா பிள்ளையார் பண்ணிவிட்டான், சரி பரவாயில்ல அத்தோடு விட்டான, பொய்யா பிள்ளையார்னு எழுதாம பொல்லா பிள்ளையார் எழுதினான் இல்லையா. நான் பலகாலம் அந்த பொல்லா பிள்ளையாருக்கு போய் நான் பாடியிருக்கிறேன் திருநாரையூர். என்ன நமக்கு தேவாரத்தை தேடி எடுத்து கொடுத்த நம்பியாண்டார் நம்பி சுவாமிகளுடைய திருவூர் அது அல்லவா. வைகாசி மாசம் புனர்பூச நட்சத்திரம் அவருக்கு. எத்தனையோ வருஷம் போயிருப்பேன், இரவு பூரா பாடியிருப்பேன் அந்த ஊர்ல. ஆமா, இரவு 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 பகல் பகலா. இப்பதான் என்னால முடியலையே தவிர, சின்ன வயசுல எத்தனை மணி நேரம் வேணாலும் வீதியில பாடிபடுவேன். அப்படி பாடினதுனாலதான் இப்ப கொஞ்சம் தங்கி இருக்கு, இந்த வயசு வரைக்கும் கொஞ்சம் பாடுறாப்புல இல்லையா. ஆமா, அந்த ஊருக்கு ஒரு திருப்பதியம் பாடுறாரு சுவாமி. திருப்பதியத்துல என்ன கருத்து சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு பாபமோ புண்ணியமோ வருவதற்கு மூன்று வழிதான். எது? மனம், வாக்கு, காயம். மனதினால பாபத்தை பண்ணிவிட முடியும், வாக்குனால பாபத்தை பண்ணிவிட முடியும், உடம்புனால செய்கையினால செய்துவிட முடியும். அதே மாதிரி புண்ணியமும் வருவதற்கு மூன்று வழிதான். இத சொல்றார் சுவாமி. உரையினில் வந்த பாவம், வாக்குனால வந்த பாவம், உணர் நோய்கள், நெஞ்சினால நினைத்தது, உம்ம செயல், அது காயத்தினால வந்தது அல்லவா. இப்படி நீ குற்றம் கொஞ்சமா பண்ணிருக்கிற, கொஞ்சம் பண்ணல, அந்த குற்றத்தை ஒரு வரையறைக்கு உட்பட்டு செய்தியா இல்லையா? வரையறைக்கு அப்பால செய்து விட்டிய இந்த பாபத்தை நீ அல்லவா. சரி, இந்த பாவம் எப்படி போகும்? இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணிக்கலாமா? பிராயச்சித்தத்தை மனநீதி சோழனே ஒத்துக்கல. பசுவினுடைய கன்று அரசனுடைய பிள்ளையினால இறந்து போச்சு, பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம்னு சொன்னான் பக்கத்தில் இருக்கிறவன். போடா பைத்தியக்காரா, பசு இன்றைக்கு கன்றை விட்டு தவிக்குதுரா, அழுது, அந்த துன்பம் போகுமான்னு கேட்டுட்டான். சேக்கிடார் காட்டுகிற வழி. ஆமா, அதை பின்பற்றி தான் வள்ளல் பெருமான் மனுமுறை கண்ட வாசகம் எழுதினார். அந்த மனுமுறை கண்ட வாசகத்துலதான் அந்த அரசன் அழுகிறான், இந்த பசுப்பட்ட துன்பத்தை நான் படணும்டா. பசு கன்றை விட்டு கன்று இறந்து போய் அழுகுது, நான் என் பிள்ளைய விட்டுட்டு நான் அழுவணும் அப்படிங்கிறார். பாபத்துக்கு பாபம் நேரடியா செய்து பண்ணும்டான்னு சொல்லிட்டு தான் அப்ப அவன் கூற்றாக ஒரு 45 வரி எழுதுகிறார் வள்ளல் பெருமான். நல்ல ஒரு மனதை நடுங்கச் செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, அன்புடையாருக்கு துன்பம் செய்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, கல்லையும் நெல்லையும் கலந்து விட்டேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ அப்படின்னு 45 வழி மனுமுறை சோழன் சொன்னதாக இவர் எழுதிவிட்டார். ஆனா பெரிய புராணத்தில் இப்படி வல்ல, நான் விட மாட்டேன், எனக்கு ஒரு குடிக்கு ஒரு பையன்தான், இந்த சோழ நாட்டை ஆளுகிறவன் அவன், அவனை தேர்க்கால ஏறி சாக அடிப்பேன் அப்படின்னா அதுதான் நீதி அல்லவா. ஆமா, அது போல சுவாமி என்ன சொல்றார், வரையின் இல்லாமை செய்த அவை தீரும் வண்ணம். ஒரு வரையறைக்கு உட்பட்டு நீ இந்த பாபத்தை செய்யலையே, செய்து விட்டியே, என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, நீ பிராயச்சித்தம் தேடி பிரயோஜனம் இல்லை, திருநாரை உங்களை சிவனை போய் கும்பிட்டு விடு,
அபிஷேக ஆராதனை பிராயச்சித்தம் வேள்விகள் தூக்கி எறியப்பட்டது.
சமயாச்சாரிய சுவாமிகள் காட்டிய நெறி இது. என்ன சொல்றார், வரை சிலையாக அன்று மதில் மூண்டரித்த வளர் கங்குல் நங்கை வெறுவ திரையொலி நஞ்சமுண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே. திருநாரையூர் போகண்டில்லை, இங்க இருக்கிற சிவன் கோயிலையும் நீ கும்பிடலாம். அத நாவுக்கரசர் சொல்லுவார்,
எத்தானத்தும் கைலாயனாவனையே காணலாமே அப்படின்னு ஒரு திருத்தாண்ட எழுதியிருக்கிறார். எந்த கோயிலையும் சிவனை நீ பார்க்க முடியுமாடா? ஒரு நாள் நான் படிச்சுக்கிட்டே வந்தேன், கேத்திர கோவை திருத்தாண்டம் ஒன்னு எழுதியிருக்கிறார் நாவுக்கரசர். எவ்வளவு பெரிய உடமை, நம்ம சொத்து, அதுக்கு ஈடாகமா? ஈடாகாது. படிச்சுக்கிட்டே வந்தேன், படிச்சுக்கிட்டு வரும்போது ஒரு எண்ணம் வந்துடும், இல்லடா எல்லா ஊரையும் சொல்லி சிதம்பரம் திருவேட்கடம் கழிப்பாறை இதெல்லாம் நீ கும்பிட்டினா அந்த ஊர்ல எல்லாம் சிவனை காண முடியும் அப்படின்னு எழுதிக்கிட்டே போறாரு. ஏப்பா இந்த ஊரெல்லாம் இருக்கிற ஊரெல்லாம் விட்டுட்டு பாக்கி இருக்கிற கோயில் இருக்கிற சிவன்லாம் சிவன் அல்லவா அப்படின்னு நான் எண்ணிக்கிட்டே வந்தேன். கடைசி பாட்டுல என்ன எழுதுறார், எத்தானத்தும் ஸ்ரீ கைலாயநாதனையே காணலாமே, அடிச்சு எழுந்துட்டு போயிட்டார். அறிவு தட்டப்பட்டது. எந்த கோயிலையும் சிவனை நீ வணங்கிவிடு அப்படின்ட்டார். அடிபட்டு போகுது பாத்தீங்களா. அப்ப முத்தறிவுடைய திருநாவுக்கரசர் பின்னால எவனாவது ஒருத்தர் சந்தேகப்பட்ட போறான் நினைச்சுட்டு எத்தானத்தும்னு எழுதிட்டார். இந்த ஒரு சொல் அடிச்சேந்திட்டு போயிடுது அல்லவா? ஆமா, நம்ம வீட்டு சொத்துக்கு மாத்திரம் உயில் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள், இதுவும் உயில் தான் அல்லவா? ஆமா, அதத்தான் சுவாமி இசையோடு சொல்லிவிட்டார். ஏழாவது நூற்றாண்டுல இசை பாடினால் குற்றம், அது காம இச்சையை உண்டு பண்ணும் என்று பல இசை நூல்கள் அழிக்கப்பட்டது. திருஞான சம்பந்தரும் காரைக்காலமையார் தான் முதல். ஆமா, இசையியல் போலவர்னு எடுத்தால் காரைக்காலமையார் தான் முதல், இரண்டாவதாக திருஞான சம்பந்தர் அல்லவா? இசையோடு பாடிவிட்டார். கானத்தின் எழுபிறப்பை அப்படின்னாரு சேக்கிழார் பெருமான் அவரை. ஞானத்தின் திருவுருவை, நான்மறையின் தனித்துடையை, வானத்தின் விசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை, தேனக்க மலர்கொண்டை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்டெடுப்ப கண்டார்கள் அப்படின்னு எழுதுகிறார். ஆக திருஞான சம்பந்ததான் ஏழாவது நூற்றாண்டிலே இந்த இசையோடு பாடினால் இறைவனோடு நீ சேர முடியுமடா என்று நிரூபித்தவர் அவர். விதிவசத்தினாலே என் மேல தவறா என்னாதீங்க, தமிழர்கள் கொஞ்சம் ஏமாந்து போனதுனாலே இடைநடுவில் தேவார திருவாசகம் எல்லாம் ஒதுக்கப்பட்டது, இன்னைக்கு ஒதுங்கித்தான் இருக்கிறது. ஏதோ தமிழ் சச்சங்கம் வந்தது, நாங்க கொஞ்சம் பிழைச்சோம். அப்படி சுவாமி அப்ப உரையினில் வந்த பாவம் உணர் நோய்கள் உம்ம செயல் தீங்கு குற்றம் உலகில் வர எண்ணில்லாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக எத்தி நித்தல் நினைவில் வரைசிலையாக அன்று மதில் மூண்டரித்து வளர் கங்கை நங்கை பெறுவ திரையொலி நஞ்சமுண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே அப்படின்னு ஒரு பதியமே எழுதுறார். நான் ஒரு பாட்டு தான் உங்களுக்கு நினைவூட்டுறேன் இல்லையா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடி இன்னொரு திருப்பதிகம் என்னுடைய கருத்துக்கு ஏற்பட்டது. திருஞான சம்பந்தர் வயசு 3 வயசுல ஆண்டவன் திருவருளை பெற்றார். 16 வயசுல அவர் ஆண்டவன் ஜோதியில கரைஞ்சிட்டார். போறோம்னு நினைச்சிருப்பான் சிவன். 16,000 பதிகம் பாடினார் என்று நம்பியாண்டார் நம்பி எழுதுகிறார். 16,000 பதிகம், இன்னைக்கு 1,000 பதிகம் கூட இல்ல, 300 பதிகம் தான் இருக்கு. நம்முடைய முன்னோர் சொத்து போயிட்டு பாத்தீங்களா. ஆமா, அழுதான் ராஜராஜ சோழன், ஐயோ கடவுளே பாக்கி பதிகமெல்லாம் எங்க போச்சு. நடராஜ பெருமான் சொன்னானா, உனக்கு வேண்டியதை மாத்திரம் வைத்திருக்கிறேன் எடுத்துக்கொள்ளணும். அதை கூட திரும்பி பார்க்கல இந்த தமிழர்கள். திருஞான சம்பந்தர் நடந்து நடந்தே போனார். சிவன் பார்த்தான், ஐயோ இந்த குழந்தை நடந்து நடந்து வர்றானே, காலெல்லாம் சிவந்து போகுதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருநெல்வாயில் அறத்துறை அப்படின்னு ஒரு ஊருக்கு போக நினைக்கிறார். இடைவெளியில பொழுது போயிட்டு மாறன் பாடின்னு ஒரு ஊர்ல தங்குற. இந்த விளக்கத்தை எழுதுகிறார் தெய்வ சேக்கிழார். சேக்கிழார் இல்லைன்னா இதெல்லாம் நாம கண்டே பிடிக்க முடியாது. ஆமா, எவ்வளவு பெரிய தொண்டு பண்ணிட்டார் பாத்தீங்களா சேக்கிழார் இல்லையா? சேக்கிழார நாம நினைக்கிறோமா இல்லையே? ஆசா ஞானசம்பந்தன் சொல்லுவார், இந்த பெரிய புராணம் சைவங்கையில கிடைச்சது தப்புடா அப்படின்னு எழுதுறாரு. அவர் வயத்து எரிச்சல் தாங்க முடியாம எழுதுறாரு அவர். ஆமா, ஆக இவர் மாறன்பாடிங்கிற ஊர்ல தங்குறார். எந்த ஊர்ல தங்கினார், எந்த ஊர்ல இருந்து புறப்பட்டார், எப்படி போனார் அப்படின்லாம் எழுதி வைக்கிறார் தெய்வ சேர்க்கிறார் பெருமா. ஆமா, திட்டவட்டமாக கிடைக்குமா அந்த நூல்? கிடைக்காது. அது வேற ஒரு நூல்ல இருந்து வந்தால தமிழிலேயே, தமிழிலேயே தோன்றியது. கந்த புராணம் வேற ஒண்ணிலிருந்து வந்தது, திருவிளையாட புராணம் வேற ஒண்ணிலிருந்து வந்தது. தமிழிலே தோன்றிய நூல் நேராக தோன்றியது பெரிய புராணம் தான். வாரியார் சாமி அதை ரொம்ப கரெக்டா எழுதியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி வாரியார் சாமிய நான் விழுப்புரம் ஸ்டேஷன்ல சந்திச்சேன். நான் எதுக்கும் அங்க உட்கார்ந்து இருந்தேன், அவரு ட்ரெயின்ல இறங்கி போயிட்டு இருந்தார். அப்ப பெரிய புராணத்தை கல்கியில எழுதிட்டு இருந்தார் அவர். அதுல அவர் எழுதியிருக்கிறார், பெரிய புராணம் தமிழிலே நேரே தோன்றிய நூல் அப்படின்னு. எந்திரிச்சு போனேன் கிட்ட, உங்களுக்கு என்ன தைரியம் ஐயா, எல்லா நூலும் வடமொழியிலிருந்து வந்தது, பெரிய புராணம் மாத்திர தனியா தமிழிலேயே தோன்றியதுன்னு எழுதினீங்கள, எவ்வளவு தைரியமா எழுதுனீங்க, நான் யமனுக்கும் மஞ்ச மாட்டேன் தெரியுமா அப்படின்னாரு. உள்ளதை உள்ளதென்றே சொல்லுவேன், எவனுக்கும் நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னாரியா. நேத்து சொன்னது மாதிரி நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தி. ரொம்ப பெரியவர், அப்படி ஒரு பெரியவர் நம்ம நாட்டில் இனிமே எவனும் ஒருத்தன் தோன்றுவான்னு நம்ம நினைக்க கூட முடியல. ஆக இவர் மாறன்பாடியில் தங்குறார். திருஞானத்தம் வந்தார் சுவாமி என்ன நினைக்கிறார், இவருக்கு ஒரு பல்லக்கு கொடுத்தா அதுல ஏறிட்டு வருவான் அல்லவா அப்படின்னு நினைச்சு கனவுல போய் சொன்னார், நாளைக்கு அடியார்கள் எல்லாம் ஒரு முத்து பல்லக்கு எடுத்து வருவார்கள், அதுல நீ ஏறிக்கொண்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டான். முத்து பல்லக்கு. ஆக திருஞானசம்பரர் எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. மறுநாள் காலையில பார்த்தா ஒரு முத்து பல்லக்கு வந்தது. அந்த பல்லக்கை, இது ஆண்டவன் கொடுத்த பிரசாதம் அல்லவா அப்படின்னு என்ன பண்ணாரு, அந்த பல்லக்கை வலம் வந்தார். வலம் வரும்போது ஒரு திருப்பதியும் பண்ணார். ஊருக்கு போகும்போது இந்த பதியத்தை சொல்லுவேன். ஏன் தெரியுமா, ஒழுங்கா பஸ் கிடைக்கணும், நேரத்தோடு அந்த நிகழ்ச்சிக்கு போகணும், பஸ்ல இருக்கிற வம்பு வளர்க்காம இருக்கணும், கண்டக்டரும் டிரைவரும் நம்மளை திட்டாம இருக்கணும். எவ்வளவு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த நான் அந்த பதியத்தை சொல்லிட்டு வந்தேன்னா எனக்கு பஸ் தவறினதே இல்லை. எப்படியாவது ஒரு பஸ் கிடைச்சு போயிடும், போயிடுவேன் இல்லையா? எனக்கு அதனை உபயோகப்படுத்திக்கிறேன். இப்படி ஒரு அற்புதமான திருப்பதியம் அந்த இரண்டாவது திருமுறையில இருக்கிறது.